आकाशे न सखे समस्त वणिनां नेत्र कलापि न तानुग्राही प्रणवोपदेश निनदैके कीर्ति योगीयते श्यामां शैलसमुद्भवां घनरुचिं दृष्ट्वा नटन्तं मुदा वेदान्तोपवने विहाररसिकं तं नीलकण्ठं भजे सन्ध्या घर्मदिनत्ययः हरिकराघात प्रभुदानकध्वानो वारिजगर्जितम् द्विविशदां दृष्टिच्छटा चञ्चला भक्तानां परितोषभाष्पवितर्वृष्टिः मयूरी शिवा यस्मिन्नुज्ज्वलदाण्डवं विजयते तं नीलकण्ठं भजे आद्याय अमिततेजसे श्रुतिपदैर्वेद्याय साध्यायते विद्यानन्दमयात्मने त्रिजगतः संरक्षणोद्योगिने ध्येयाय अखिलगोगिभिः सुरगणैः गेयाय मायाविने सम्यक् तण्डव सम्भ्रमाय यतिने स्वयं न दिशम्भवे शिवानन्दलहरि प्रकरणम् आचार्य भक्तिरसपूरितमाः ஆத்மதத்துவத்தை சொன்ன அழகான பிரகரணம். சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி, ஆனந்த லஹரி, இப்படி லஹரி பிரகரணங்கள் சிலது. அதே மாதிரியே ஜெகநாத பண்டிதர் கருணாலஹரி, கங்கா லஹரி இப்படி கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்க. அதில் இந்த சிவானந்த லஹரியில் ஒரு விசேஷம் என்னன்னா, எளிமையாக அந்த பரமேஸ்வரனை பல விதங்களாக நமக்கு சேர்த்து கொடுக்குற. அதில் இந்த பரமேஸ்வரன் ஒரு மயில் மாதிரி நமக்கு சொல்லியிருக்கார். மயிலுன்னா அதுக்கு நமக்கு என்ன ஞாபகம் வருது? அதுக்கு ஒரு கொண்டை இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தோகை, அந்த தோகையில் நிறைய அழகான ஒரு குறிப்புகள், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, கேக்கின்னு சத்தம் பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் மலைகள் மேலே இருக்கக்கூடியதான நீருண்டதான மேகங்களை கண்டதுமே அதுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோடு நாட்டியம் ஆடுறது. அது அதோடு மட்டும் இல்லாமல் அங்காங்கு உபவனங்களில், பார்க்கு அப்படி இடங்களில் இருந்து அப்படியே ரசிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கு அந்த மயிலானது. இப்படிப்பட்டதான ஒரு மயில் மாதிரியே எங்கள் பரமேஸ்வரனும் இருக்கார்னு சொல்கிறேன். மயிலுன்னு சொன்னால் அந்த மயிலுக்கு கொண்டே இருக்க வேண்டாமோ? இங்கே பரமேஸ்வரனை கொண்ட இருக்க ஆகாசே நசுக்கி, ஆகாசம் தான் எங்கள் பரமேஸ்வரனுக்கு கொண்ட. ஏன்னா ஆகாசமும் நீளமாக இருக்க, தலைமுடியும் கருப்பாக இருக்கு. அதோடு இல்லாமல் வேதங்கள்லாம் சொல்லும் பொழுது சத்யவா ஏதஸ்ய வைஸ்வானரஸ்ய தியோர் மூர்தா அப்படின்னு, திலோகமே மூர்தா அப்படின்னு வேற சொல்றது. ஆகையால் அந்த பரமேஸ்வரன் ஆகாசே நசுக்கி சமஸ்தபணினாம் நேற்றா கலாபி, அதுக்கு ஒரு தோகை இருக்கு, மயில்னா தோகை இருக்கு. இந்த பரமேஸ்வரன் மயிலுக்கு என்ன தோகை இருக்கு? சமஸ்தபணினாம் நேத்ரா, ஆயிரம் பழைகள் இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் வாசுகி வெள்ளம், அவளுடைய கண்கள் என்னென்ன அத்தனை கண்கள் இருக்க, அத்தனை கண்களும் அவருடைய தோகையில வச்சுருக்காராம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அதை ஆபரணமா வச்சுருக்கார். அந்த ஆபரணங்கள்ல மயில் தோகையில கண்கள் இருக்கா போல அத்தனை கண்களும் பிரகாசிக்கிறது. நதானுகிராஹி, அந்த மயிலை விட இங்க ஒரு விசேஷம் இருக்கு. இந்த சிவ மயிலுக்கு என்ன பண்றது? யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளை அனுகிரகம் பண்றார். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு ஒரு பெயர் பிரணதா. அவருக்கு வந்து பிரணதார்த்தி ஹரஹா பிரகர்ஷேண நதானாம், யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய மனக்கவலையை போக்குறவர். ஆகையால் பிரணதார்த்திஹரஹான்னு சொல்லியிருக்கு. அதே போல என்ன தானுகிராஹி பிரணவோபதேச நினதை கேகீதி யோகியதே, பிரணவோபதேச நினதை, எப்பொழுதும் பிரணவத்தை சொல்லிக்கொண்டே இருக்காராம். பிரணவோபதேசம்தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். சர்வதா சர்வகாலம் அந்த ஓங்காரத்தை, ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அதுக்காகவே தட்சிணாமூர்த்தி உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். தட்சிணாமூர்த்தி உருவத்தில் அகார உகார மகாரங்களை மூணு விரலில் காட்டிண்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான அனுஸ்வாரத்தை அந்த ரெண்டு விரலையும் சேர்த்து ரவுண்டாக வச்சுண்டு சின்முத்திரையினால காமிச்சுட்டு இருக்காரா. அதனால சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதா அப்படிப்பட்டதான மகர்ஷிகள் எல்லாம் அந்த ஒரு ஸ்வரூபத்தை கேட்டு ரசித்து அந்த பிரம்மாண்டத்திலேயே இருந்துட்டு இருக்கா. ஆகிய அற்புதான உபநேதனினதே கேகிரி யோகியதே. ஆனா மயிலுன்னு சொன்னாலே அந்த மயிலா இருந்ததுன்னா நீருண்ட மேகங்கள் மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான மேகங்களை கண்டு அது அப்படியே நாட்டியம் ஆடுறது. அதே போல பரமேஸ்வரன் அப்படின்னார், இவரும் அப்படித்தான். இவர் எந்த மேகத்தை பார்த்தார், சியாமாம் சைலசமுத்பவாம். சியாமாம் கருப்பா இருக்கக்கூடியவள், சைலசமுத்பவாம் அந்த ஹிமவானுடைய ஹிமவானிடத்துல பிறந்தவள். சைலம்னா மலை, அந்த மலை என்ன ஹிமவான் ஹிமவத் பர்வதம், அவருக்கு பிறந்தவள். ஆகையால் சியாமாம் சைலசமுத்பவாம் கனருஜிம் திருட்வா நடந்தம் முதா, அதோட இல்லை அதை பார்த்து அந்த மேகம் போன்றதான கார்த்தி அந்த அம்பாளை பார்த்து சந்தோஷமா டான்ஸ் ஆடுறார். கனருஜிம் திருட்வா நடந்தம் முதா வேதாந்தோபவனே விஹார ரசிகம். மயிலானது அங்கெங்க இருக்கக்கூடியதான உத்யானவனத்துல ரசிக்கிறது, அப்படியே ஆடுறது. ஆனா இந்த இந்த பரமேஸ்வரன் இந்த மயில் இப்படி இருக்கு, வேதாந்தோபவனே. இவருக்கு மற்ற பார்க்க பிடிக்கல, இந்த வேதாந்தங்கள் எனக்கூடியதான பார்க்க இந்த உத்யானவனம். இந்த உத்யானவனத்துல விஹார ரசிகம் அப்படியே விஹரிச்சுட்டே இருக்க இவருக்குதுல ஆனந்தம். ஒரு உபநிஷத்து இந்த ஒரு உபநிஷத்து அதை பார்க்கறது இதை பார்க்கறது இப்படியே இந்த உத்யான வனங்கள்லயே சுத்தி கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் தம் நீலகண்டம் பஜே. மயிலுக்கு நீலகண்டம்னு பேர, ஏன்னா அது கழுத்து கருப்பா இருக்கும். அதே போல எங்க பரமேஸ்வரனுடைய கழுத்தும் கருப்பா இருக்கு. ஆகையால் இது ஒரு மயில் அப்படின்னு மயிலுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சாமியத்தை சொல்லி இந்த பரமேஸ்வரன் எல்லா கூடியதான மயிலை நமஸ்காரம் பண்றேன்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். ஆகாசே நசுக்கி சமஸ்தபணி நாம் நேற்றா கலாபி நதானுகிராஹி பிரணவோ உபதேசனினதை கேகீதி யோகியதே. சியாமாம் சைலதமுத்பவாம் கனருச்சிம் திருட்வா நடந்தம் முதா வேதந்தோபவனே விஹார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே. அப்படிங்கிறது போறதரம் பார்ப்போம் பார்த்தோம். அடுத்ததாக பரமேஸ்வரனுடைய நாட்டியம் இருக்க அது இல்லாத விட ரொம்ப ஒசத்து. முதல் முதல்ல நடனத்துக்கு ஆதி குருவா இருக்கிறவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனோட சமானமாக தானும் டான்ஸ் ஆடி அந்த ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தவள் அம்பாள். அதுக்கு பிறகுதான் கிருஷ்ண பரமாத்மா அவர் காளிங்க நர்த்தனம் பண்ணினார். மற்ற தெய்வங்கள்லாம் மற்ற நடனங்கள்லாம் பின்னால வந்தது. முதல் முதல்ல ஆதி நாட்டிய குருவாரு பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுடைய நாட்டியத்தில் சில ஸ்லோகங்கள்ல ரசிக்கிறார் அனுபவிக்கிறார். சந்தியா கர்ம தினத்ய ஹரிகராத பிரபூதான கத்வானோ வாரி ஜர்மித கர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சதா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பட்பவித திருவருஷ்டி மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. இந்த தம் நீலகண்டம் பஜேன்னு பல்லவையா வந்து அப்படிப்பட்டதான நீலகண்டன நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறார். இந்த நீலகண்டன் எப்படி இருக்கார், அவர் கூத்தாண்டின் இருக்கார், டான்ஸ் ஆடிண்டே இருக்கார். அந்த ஒரு தாண்டவம் இருக்க பார்த்தீங்களா, அந்த தாண்டவம் அந்த நடனம் ஒரு நாட்டியம் வேணும்னா அது எப்ப மத்தியானம் 12 மணிக்கு நாட்டியம் ஆடினா இருக்காது. பாட்டு கச்சேரி எப்போ வச்சுக்கலாம், மியூசிக் அகாடமியில் போனேன்னா 1 மணிலிருந்து ஆரம்பிக்கும். 1 மணிலிருந்து 3 வரைக்கும், 3:00 5 வரைக்கும், 5:00 7 வரைக்கும், 7:00 ராத்திரி 11 வரைக்கும் எப்படி வரிசையா. ஆனா நாட்டியம் எப்பொழுதுமே சாயங்காலம் தான், அது கர்ம காலத்தில் இருக்கக்கூடாது. அதனுடைய ஸ்வரூபம் எப்ப சாயங்காலம் தான். அந்த வெளியில இருக்கக்கூடியதான அந்த உஷ்ணம் எல்லாம் குறைஞ்ச பிறகுதான் நாட்டியம் வச்சுக்கணும். அதே போல பரமேஸ்வரன் எப்ப நாட்டியம் ஆடுறார், இந்த வெப்பம் தாபம் இதெல்லாம் குறைந்த பிறகு. சந்தியா கர்ம தினத்யஹ, ஒரு நாட்டியத்துக்கு தகுந்ததான ஒரு காலம் வேணும், சமயம் ரொம்ப முக்கியம். சங்கீதத்துக்கும் சமயம் உண்டு, ஆனா அந்த சங்கீதத்துக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு ராகம், காலமே பாட வேண்டியதான ராகங்கள் சிலது, அதே போல ராத்திரி பாட வேண்டியதான ராகங்கள் சிலது, சிலது எப்பொழுதும் கையாளக்கூடியதான ராகங்கள் சிலது, அப்படி வச்சுருக்கோம் சங்கீதத்துல. ஆனா நாட்டியத்துக்கு மட்டும் உகந்ததான சமயம் சாயங்காலம் தான். ஆகையால் ஒரு சமயம். அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடுறப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், அதை ரசிக்கணும், தாளம் போடணும், தகுந்ததாக சரியான தாளம் போடணும். இந்த தாளம் போடுறதுக்கு யார் இருக்கார்னா, மகாவிஷ்ணு வந்திருக்காராம். ஏன்னா இதை பார்க்க அது தெரியறதுக்குன்னு தெரியணும்னு எல்லோரும் எதுவும் அச்சம் தெரியாது, ரசிக்கிறவா இருந்தால் தான் நாட்டியம் ஆடுறது நல்லா இருக்கும். அந்த நாட்டியம் என்னமா இருக்கு, அதனுடைய சாஸ்திரனுடைய சொரூபம் என்ன, ராகம் தாளம் அதோட சேர்ந்ததான ஒரு சொரூபம், இவைகள்லாம் நன்னா பார்த்து ரசிக்கக்கூடியதான ஒரு மகான் இருக்கணும். அது யாரு, மகாவிஷ்ணு அங்கே இருக்கிற ஹரிகராகாத பிரபுதான கத்வானா. சரி, அதுக்கப்புறம் என்ன எடுத்துனர், அதை பார்க்கும்பொழுது அந்த நாட்டியம் எப்படி இருக்குன்னு, ஒரு பெரிய மழை கொட்டுறா போல இருக்குன்னு. இந்த நாட்டியத்தை பார்த்ததுமே அடியப்பா பெரிய மழை பிரவாகம் வரா போலன்னா, அப்படி மழை கொட்டுறா போல இருக்கே அப்படின்னு. ஒரு மழை கொட்டுறதுன்னா மழைக்கு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் சத்தங்கள்லாம் இருக்கணும், நீளமான ஒரு மேகங்கள் இருக்கணும், மின்னல்கள் இருக்கணும், அப்பத்தானே மழை நன்னா பெய்யறதுன்னு அர்த்தம். அவைகள்லாம் இங்கே எப்படி, அந்த சத்தங்கள் வாரித கர்ஜிதம், வாரித கர்ஜிதம், அந்த மேகங்களுடைய சத்தம் மாதிரி இருக்கான் அந்த மகாவிஷ்ணு கை கொட்டுறது, கையில தாளம் போட்டுருக்க. அதுக்கப்புறம் மின்னல்கள் வேணுமே, பரமேஸ்வரன் அவர் நாட்டியம் ஆடும் பொழுது அதுக்கு மின்னல் வேணுமே, என்ன மின்னல் அந்த மேகங்களுக்கு, அதுவா திவிஷதாம் திருஷ்டி சதா சஞ்சலா, திவிஷதாம் திருஷ்டி. அந்த தேவதைகள் அப்பப்பா பார்க்கிற தேவதைகள் நம்ம மாதிரி இல்லை, மனுஷால் கண்ணை கொட்டுவா, தேவதைகள் கண்ணை கொட்ட மாட்டா, கொட்டப்படாது அவளுக்கு கண்ணை. அந்த மீன் எப்படி கண்ணை கொட்டாதோ அப்படி தேவதைகளும் கண்ணை கொட்ட மாட்டா, அப்படியே உறுதி பார்த்துட்டே இருப்பா. ஆனா என்ன, இந்த பரமேஸ்வரனுடைய நாட்டியமானது பண்ணும் பொழுது இங்கேயும் அங்கேயும் போகும்பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறாளோ இல்லையோ, அப்பப்ப அங்கெங்கே ஒரு மின்னல் வரா போல காணப்பட்டதா, திருஷ்டி சட்டா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பஷ்ப விஷதிருஷ்டி. மழை கொட்டுறத, மழை எங்கிருந்து வந்தது, ஜலம் எதுன்னார், பக்தால் இருக்க. அந்த பக்தாலும் சிவகணங்களும் மகர்ஷிகளும் இவ அந்த நாட்டியத்தை பார்த்து பார்த்து வாழ சந்தோஷ பெருக்கு, ஆனந்த பெருக்கு, அதனால கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்பங்கள் வருது. சந்தோஷ பக்தானம் பரிதோஷ பாஷ்பிருஷ்டி மயூரி சிவா. இந்த மேகங்கள் இருந்தால் அந்த மேகத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு மயில் வேணும், அது என்ன, அம்பாள் இருக்காங்க. மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே, இப்படிப்பட்டதான உஜ்வல தாண்டவம், தாண்டவத்துக்குள்ளேயே சாதாரண தாண்டவம் இல்ல, உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே, அப்படிப்பட்டதான நீலகண்டருக்கு நமஸ்காரம் பண்றேன். இப்ப என்னாச்சு, ஒரு தாண்டவம் ஒரு நாட்டியம் நடக்கிறது. இந்த நாட்டியத்துல எப்படிப்பட்டதான தண்டுங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு தாண்டவம்னு பேர், சிவகணங்களுக்குள்ளேயே தண்டுன்னு ஒருத்தவர், அவர் தான் இந்த பரமேஸ்வர அனுகிரகத்தினால கண்டுபிடிச்சார், தண்டோரிதம் தாண்டவம்னு பேர். அந்த நாட்டிய சாஸ்திரத்துல விசேஷமாக சொல்றோம், எல்லா சாஸ்திரங்களை விட நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப வசதி. ஏன்னா இந்த நாட்டிய சாஸ்திரத்தை தான் அந்த ஒண்ணத்தான் அந்த நாட்டியத்தோட அந்த கர்த்தாவோட பிரிக்க முடியாதான ஒரு தன்மை, மீதி எல்லாத்தையும் கர்த்தா தனியாக இது தனியாக சொல்லிவிடலாம். நீங்கள் டான்ஸ் இது டிராயிங் ஒருத்தர் போடுறார், அவர் போட்ட டிராயிங் ரவிவர்மா எப்பொழுதோ டிராயிங் போட்டார், இன்னைக்கும் ரவிவர்மா பெயிண்டிங்னு உங்கள் கத்தில் வச்சுருக்கேன், அவர் போயாச்சு, அவர் பெயிண்டிங் இங்கே இருக்கு. பாட்டு எம் எஸ் சுபலட்சுமி பாட்டுன்னு அந்த பாட்டு உங்கள் கத்தில் கேட்கறது, அந்தம்மா போயாச்சு. விவகாரம் என்னடா, இந்த அட்டே பிரிகார்டரில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். எந்த கலையும் அந்த கலையானது யார் அவர் செய்கிறாரோ அவரை விட பிரித்து தனியாக பார்க்க முடியும். 64 கலைகளில் எல்லா கலையும் அது என்னச்சு, யார் செய்கிறாளோ அவளை விட அந்த கலா காரியத்தை பிரித்து நம்ம பார்க்கலாம். சமையல்னு ஒரு கலை, சமையல் பண்ணிவிட்டு அந்த அம்மா உட்கார்ந்துருக்கா, ஆனால் அந்த சமையலை சாப்பிட்றப்ப அந்த அம்மா அங்கே இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, நீங்கள் தனியாக சாப்பிடலாம். ஆனால் எப்பாவது யாராவது நாட்டியத்தை தனியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ, அது மட்டும் கிடையாது. அந்த நாட்டியத்தை அதனால்தான் கலைகளுக்குள்ள சிரேஷ்டமான கலைன்னார் நாட்டியத்தை. ரொம்ப கஷ்டம் அது, சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் மற்ற எல்லா கலைகளுக்கும் எவ்வளவு முயற்சி வேணுமோ அந்த முயற்சி விட அதிகமான முயற்சி காணப்படுறது அந்த நாட்டிய சாஸ்திரத்தில். அதனால பரதர் கண்டுபிடிச்ச நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப விசத்தி விசேஷம்னு சொல்கிறேன். அந்த ஒரு நாட்டிய சாஸ்திரத்தில் தான் வாயால் பேசாமலேயே சமிகையிலேயே நவரசங்களையும் காட்டலாம், சுங்காரம், வீரம், கருணா, பீபத்சம், இப்படிப்பட்டதான எல்லா ரசங்களையும் ஜனங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதான, அவளுக்கு அந்த ரச சம்மார்க்கம் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த நாட்டியத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நாட்டியம் பகவான் பரமேஸ்வரன் அந்த தாண்டவத்தை ஆடும் பொழுது அது எப்படி இருக்கு அதுன்னு கேக்குறாரு. மழை பெய்யற கொற்றா போல இருக்கான். மழை கொட்டுறதுன்னு மழை கொட்டும் பொழுது சத்தம் வருமோ, ஜோரம் சத்தம் வரும், தாளம் போடுற சத்தமும், ஏதோ இடி இடிக்கக்கூடியதான சப்தங்கள், மேகங்கள், மின்னல்கள்லாம் இருக்கும். இவைகள்லாம் இருந்தா தானே மழைன்னு பேரு, இல்லைன்னா தூரல்னு பேரு. தூரல் சாரல் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. மழைன்னா எப்படி கொட்டணும், அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத்தங்கள்லாம் பண்ணி மின்னல்களோடு அப்படி மழையை கொட்டணும். அதெல்லாம் இருக்கோ இந்த தாண்டவத்தில் இருக்குங்கிற. ஏன்னா மகாவிஷ்ணு வரவர் அங்கே வந்திருக்கார். அவர் இவரை கூட போடக்கூடியதான் இந்த இவர் போடக்கூடியதான நாட்டியத்துக்கு அவர் தாளம் போடுறார். ஏன்னா அவருக்கு அதில் ஒரு இஷ்டம், ஆனந்தமாக தாளம் பட்டிருக்கார். ஒரு விவகாரம் ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக இவர் எப்படி போடுறாரோ எப்படி ஆடுறாரோ அதுக்கு தகுந்ததாக அவர் போட்டுருக்கார். கை கூட்டின்ண்டு இதுக்காக வேற தாளங்கள்லாம் தப்பலா கட்ட கொண்டு அதெல்லாம் பண்ணலை, வெறும் கையாலேயே தாளம் போட்டுருக்காரா. அது பரமேஸ்வரனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது. ஒரு பாட்டு பாடின்ற வாழ்க்கோ அல்லது நாட்டியம் ஆகும் பொழுது அந்த தாளம் போட்டால் ஜனங்கள் ரசிக்கிறான்னு தெரியும். அந்த ரசிக்கும் பொழுது அவளுடைய ரசனையை பார்த்து இவளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. ஏன்னா அந்த ரசனையானது உபய அனுகிராகி. நீங்க ரசிக்கிறது பார்த்து அதை பாடுறவாளுக்கோ அல்லது அதை நாட்டியம் ஆடுறவாளுக்கோ ஒரு உற்சாகம் வரும். அவன் நன்னா உற்சாகம் நன்னா பாடிட்டு இருக்காங்கிறது பார்த்து உங்களுக்கு உற்சாகம் வந்து நீங்க நன்னா போடுவேன். ஆனா அதை ரெண்டு பேரும் மனசும் ஒன்னா சேரணும். சேரும் பொழுது அதனுடைய எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதிக ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள். தன்னை மறந்து பாடுறவாள் எப்படி நாட்டியம் ஆடுறவாள் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையை பார்க்கிறவாளுக்கும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அது. ஆகையால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஹரிகர ஆகாத பிரபூதான கத்வான, ஹரிகர ஆகாத ஹரி மகாவிஷ்ணு அவருடைய கராகாதம் கையால போடக்கூடியதான ஒரு தாளம் அது பிரபூதான கத்வானஹா. அந்த துவானமானது அந்த சப்தமானது எப்படி இருக்கு, மகாவிஷ்ணு போடக்கூடியதான தாளத்தினுடைய சப்தம் இந்த மேகங்கள்ல இருந்து மழை வரும்பொழுது இடிக்கிற சத்தம் மாதிரி போட்டு இருக்கார். அவ்வளவு ஆனந்தமா அவர் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மழைக்கு மின்னல் இது மின்னல்லாம் இருக்கணுமே, அப்பதானே மழை நன்னா பெய்யறதுன்னு அர்த்தம். இங்க இந்த தாண்டவ மழைக்கு என்ன மின்னல் அப்படிங்கிறத திமிஷதாம் திருஷ்டிச்சதா தேவலோகத்துல இருக்கிறவாழ வந்து பாக்கிறாளாம். கிடைக்குமா இப்படிப்பட்டதான தாண்டவம், நமக்கு வேணும்னா கிடைக்கு, அது வரும்பொழுது பார்க்கணும். அதுலயும் பரமேஸ்வரனுடைய நாட்டியமானது அது ஆனந்தமாக அவர் பார்க்கணும்னு தேவதைகள்லாம் ஓடி வரலாம். தேவதைகளுக்கு நம்ம மாதிரி இந்த ஆபீஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஊர்ல எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஒண்ணு தான் அவளுடைய காரியம். பசி தாகம் இருக்கு, தேவதைகளுக்கும் இருக்கு. ஆனா என்ன, நகவா தேவை அஸ்னந்தி நபிவந்தி திருஷ்டா திருப்தி. தேவதைகள் நம்ம மாதிரி வாயில போட்டு மின்னு கடிச்சு இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்லையா, அது பார்க்கற கண்ணால பார்த்தாலே அவளுக்கு ஒரு ஆனந்தம் போறோம். வயர் ரொம்பித்து நமக்கு அப்படி இல்லையே, இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும், ஃபுட் சப்ளை வேணும், அது இது என்னென்னமோ கவலைப்படுற பார்த்தீங்களா, ஆகார குறைச்சல். தேவதைகள் ஒண்ணுமே கிடையாது, அப்படி கல்வருஷத்து கீழே பாப்பா அதெல்லாம் காட்டிதான் வரும். பார்த்தா போறோம் சந்தோஷம், அதே போல பொருளை பார்த்தா போறோம் குடிச்சா போல ஒரு ஆனந்தம். அதே மாதிரியே மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே காமதேனும் கல்பருஷங்கள் இருக்கு. ஆனா அவளுக்கு கர்மாவை பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. நமக்கு காலம் எழுந்தா சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபத்தை பண்ணணும், பூஜையை பண்ணணும், இப்படி எல்லாம் பாராயணங்கள் பண்ணணும், இப்படி எல்லாம் கிரகஸ்தனுக்கு எத்தனை வச்சுன்னு இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமாவது ஏதோ ஒரு கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்க, பண்றது இல்லைன்னு அது வேற. ஆனா தேவதைகளுக்கு என்ன இந்த நிர்பந்தமே கிடையாது, அவளுக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை, ஒரு கர்மாவும் பண்றதில்லை. அப்ப என்ன சார் பண்றதுன்னு அவ அனுபவிக்கிறதுக்காகத்தான் தேவலோகத்துல இருக்கு. சர்வதா சர்வகாலமும் ஆனந்த அனுபவத்திலேயே இருக்கா. இந்த ஆனந்த அனுபவமானது நாமா போய் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ நாட்டியம் ஆடும் பொழுது அதை பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க, அதுக்காக அங்கிருந்து வந்துவிட்டாளா. தேவதைகள் என்ன, தேவதா ஸ்திரீகள் என்ன, அத்தனை பேரும் அந்த கைலாசத்துல சாயங்காலத்துல அழகா நடக்கிறது, அந்த வெப்பங்கள்லாம் குறைந்த பிறகு ஆனந்தமாக சாயங்காலத்துல நல்ல சமயமா இருக்கு, இப்ப போய் ஆனந்தமாக அந்த தாண்டவத்தை விடலாமா அப்படின்னு வர்ற
பார்க்கும் பொழுது தாண்டவன் இந்த கோடிக்கு அந்த கோடி டான்ஸ் ஆடிட்டே இருக்கார். இங்கேயும் அங்கேயும் பார்க்கிறப்ப அவருடைய பார்வைகளுடைய கூட்டம் இருக்க பார்த்தல, அது எப்படின்னார், அது ஒரு மின்னல் மாதிரி காணப்படுறதுன்றார். திருஷதாம் திருஷதஞ்சலா, திவிஷதாம் தேவதைகளுடைய திருஷ்டிச்சதா பார்வையானது, பார்வை கூட்டமானது சஞ்சலமாக மின்னல் போல இருக்கு. பக்தானாம் பரிதோஷ பத்மவித திருவிருஷ்டி, இந்த தாண்டவ நடனம் இருக்கு, இந்த நாட்டியம் இருக்கு, நாட்டியம் எனக்கூடியதான மழை, இந்த விருஷ்டி, இந்த விருஷ்டியில் ஜலம் கீழே விழுமே, எல்லாம் சத்தம் பண்ணித்து மின்னல் வந்திருக்கு. மழையே பெயல சார்னா அது அது நிறைய சௌக்கியமாக இருக்காது, நிறைய மழை கொட்டணும். அதே போல எங்கே இருக்குன்னா இந்த தேவதைகள்லாம் பக்தாளெல்லாம் அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும் பொழுது அவளுடைய கண்ணிலிருந்து ஆனந்தமாக ஜலம் வருது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தாலும் கண்ணிலிருந்து ஜலம் வரும், ரொம்ப துன்பமாக இருந்தாலும் வரும். இந்த ஆனந்த அனுபவம் ஆனந்த பெருக்குனால அவளால் தாங்க முடியாது, கண்ணிலிருந்து ஜலம் வருது. அதான் விருஷ்டி பக்தானாம் பரிதோஷ விருஷ்டி பாஷ்பவீதத்தில் விருஷ்டி, இந்த பாஷ்பவீதத்தி அந்த கண் ஜலமானது அப்படியே கொட்டின்றே இருக்கு. அதான் மழை மயூரி சிவா, இந்த மழை வரும்பொழுது அந்த மயிலானது அப்படியே வந்து தோகை விரிச்சு ஆடும். அதே போல இந்த நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாருன்னு அம்பாள், அந்த நாட்டியத்தை பார்த்து ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காளா. கல்போபசம்ஹரண கல்பித்த தாண்டவசிய தேவசிய கண்ட பரசோ பரபைரவசிய சாட்சி விஜயத்தே தவமூர்த்தி ரேகா, அந்த சாட்சியா இருந்து கொண்டு அந்த பரமேஸ்வருடைய நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கா. சாட்சி ஸ்வரூபம், அதோட ஈடுபடாம இருக்கக்கூடியதான ஒரு சாட்சி ஸ்வரூபம். வீட்டுல ஒரு கவலை வந்திருக்கு, ஒரு சுகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதோட தனியா தனிச்சு நிக்கக்கூடியதான நிலை வரணும் நமக்கு. அந்த நிலையோட அம்பாள் இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் மயூரி சிவா, நமக்கு மழை பெஞ்சதுன்னு அடாடா மழை பெய்யறதே, வெளியில போக முடியலையே, குடம் எடுத்துட்டு போகணுமே, இங்கே அங்கேயே போனா எப்படி இருக்கும்னு இந்த கவலை. இன்னும் சில மழை பெய்யறது இன்னைக்கு வெளியில ஸ்கூல் லீவு ஆத்துல உட்காந்துட்டு இருக்கா. சில பேருக்கு மழை பெஞ்சா சந்தோஷமா இருக்கு, சில பேருக்கு மழை பெஞ்சா துன்பத்தை கொடுக்கறது. ஆனா என்னன்னா இந்த மயில் இருக்க பத்தில அது தோகை விரிச்சுட்டு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கான். அதே போலயே மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே, எப்படிப்பட்டதான் இந்த பரமேஸ்வருடைய தாண்டவமானது விஜயதே, யாரு எந்த சந்தியா காலத்துல சந்தியாகர்ம தினாத்தியா, அந்த சந்தியா காலமானது போன பிறகு மழைக்காலம் வந்த பிறகு வெயில் காலம் முடிஞ்சிருக்கு, மழைக்காலம் வந்திருக்கு, அதே போலயே காலமே வெயில்லாம் குறைஞ்சிருக்கு, சாயங்காலமாக அந்த கர்ம தினத்தினுடைய ஒரு இதை அடுத்து அந்த பிரதோஷ சமயம் வந்திருக்கு. ஆனந்தமாக பகவான் தன்னுடைய தாண்டவத்தை ஆரம்பிச்சிருக்க, அந்த தாண்டவமானது மழை பெய்யறா போல இருக்குன்னு அந்த தாண்டவ ஆனந்தத்தை, அந்த நாட்டிய ஆனந்தத்தை பார்த்து ரசிச்சு ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்கார். சந்தியா கர்மதினத்ய ஹரிகத ஹரிகராகாத பிரபூதான கத்வானோ வாரித கர்ஜிதம், வாரித கர்ஜிதம் மேகங்களுடைய சத்தம், திவிஷதாம் திருஷ்டிச்சலா சஞ்சலா, தேவதைகளுடைய கண் பார்வை இருக்க அதான் அங்க இருக்கக்கூடியதான மின்னல், பக்தானாம் பரிதோஷ பட்பவிதர் திருஷ்டி, பக்தாளுடைய ஒரு சந்தோஷத்தினால ஏற்பட்டதான அந்த கண்ணில் இருக்கக்கூடியதான ஆனந்த பாஷ்பங்கள் இருக்க அதுதான் மழை கொட்டுறது. மயூரி சிவா, அந்த அம்பாள் இருக்கல, அந்த அம்பாள் தான் அங்க இருக்க பார்க்கக்கூடியதான வேடிக்கை பார்க்கக்கூடியதான சந்தோஷமாக தன்னுடைய பிச்சத்தை பாடிட்டு இருக்கக்கூடியதான சிவா அம்பாள் மை. யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜகதே தம் நீல கண்டம் பஜே அப்படின்னு விசேஷமா அந்த தாண்டவத்தை பத்தி சொன்னதான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரியே ஆச்சாரியால் பிரதோஷ ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணியிருக்க, பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதானது. அதுலயும் கைலாச சைல புவனே திரிஜகஜனித்ரீம் கௌ கௌரீம் நிவேத்ய கனகஞ்சித ரத்னபீடே நிருத்யம் விதாது மபிவாஞ்சதி சுலபாணௌ தேவா பிரதோஷ சமயேனு பஜந்தி சர்வே அப்படின்னு தேவதைகள்லாம் அம்பாள ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சு அந்த பரமேஸ்வருடைய நாட்டியத்தை பார்க்கும்படியான ஒரு சொரூபத்தை கொடுத்திருக்கா அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான நாட்டியத்தை சொன்னதான ஒரு திவ்யமான ஒரு ஸ்லோகம். அதுக்கு அடுத்ததாக அதே அந்த தாண்டவத்தை அவ்வளவு சீக்கிரமா விடுறதுக்கு ஆச்சாரியாளுக்கு இஷ்டம் இல்லை, அது வேற இன்னொரு ஸ்லோகத்தில் அத்தியாய அமிததே ஜசே ஸ்ருதிபதைர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயாத்மனே த்ரிஜகத சம்சோ சம்ரக்ஷிணோத்யோகினே தேயாய அகில யோகிபிஹி சுரகணைஹி கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்ப்ரமாய ஜடினே ஸ்வயம் நதி சம்பவே. அப்படின்னு இப்படிப்பட்டதான் அந்த நாட்டிய மூர்த்தியா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு நான் நமஸ்கரிக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அந்த நாட்டியம் ஆடிக்கொண்டக்கூடியதான இந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன சொல்ற? ஆத்யாய, முதல் முதல்ல இருந்தவர். எல்லோருக்கும் இன்னார் எங்க பிறந்தார் எங்க பிறந்தார்னு சொல்றேன். பரமேஸ்வரனுக்கு அவருக்கு அம்மா அப்பா யாரு தெரியல, வேதங்களையே சொல்லலையே என்ன சொல்லுவேன்னா. அப்படி வேதங்களே சொல்லாதான அந்த ஆத்யஸ்வரூபம் இருக்க அந்த பரமேஸ்வரன், இந்த நாட்டியம் ஆடக்கூடியதான பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? முதல் முதல்ல இருந்தவர் அவர் தான். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே, யாரிடத்துல வந்து எல்லா பிராணிகளும் உண்டானவளோ, யாராவது நிற்கிறாரோ, யார் இடத்துல லயத்தை அடைகிறாரோ, அப்படிப்பட்டதான ஆதி பிரம்மம் அவர். அவர் எங்கிருந்து பிறந்தார்னு கேட்கப்படாது. அப்படிப்பட்டதான ஆத்யாய யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரோ மஹர்ஷி ஹிரண்ய கர்ப்பம் பஸ்ய தஜாயமானம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சம்யுனஸ்து. அப்படின்னு வேதங்கள்னா அந்த பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றது. யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத், தேவதைகளுக்கெல்லாம் முதல் முதல்ல இருந்தவர். நாம அக்னி இப்படி எல்லாம் பல தேவதைகளை கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, இந்த தேவதைகளுக்கெல்லாம் முதல் முதல்ல இருந்தவர் பரமேஸ்வரன். யோ தேவானாம் பிரதம புரத்தார் விஸ்வாதியா, உலகத்துக்கெல்லாம் முதல்ல இருந்தவர். ருத்ரோ மகர்ஷி ஹிரண்ய கர்ப்பம் பத்திய தஜாயமானம், ஹிரண்ய கர்ப்பர் பின்னால பிறக்கிறார், அவருடைய பறவையை பார்த்துட்டு இருக்காராங்க. என்ன சொல்லினர், முதல்ல அந்த பரமேஸ்வரன் கேவலமா சாந்தமா இருந்தார் பிரம்மஸ்வரூபமா. அதற்கு பிறகு தன்னிடத்துல இருக்கக்கூடியதான மாயையே உபயோகிக்க ஆரம்பித்தார். நீங்களும் அப்படித்தானே, ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், சரி வேற காரியம் ஒன்றும் இல்லையே, உட்கார்ந்து எழுதுவோன்னு ஆரம்பிக்கிறேன். எழுதுவோன்னு எப்ப மனசுல ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தது என்ன பண்றேன், ஒரு பேப்பர் வேணும், பேனா வேணும், எழுதுறதுக்கு வேண்டியதான வசதிகள்லாம் கொண்டு வந்து வைக்கணும், ஸோ இவைகள்லாம் தயார் பண்ணிக்கிறேன். இந்த மனசுல ஒரு சங்கல்பம் பண்ற இதான் மாயா வச்சிருந்த சைத்தன்யம் ஈஸ்வரன். சோகாமயதபகுஸ்யாம் பிரஜாயேயா, உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வந்ததுமே அவருக்கு அவ்யக்தம் ஈஸ்வரன் பேரு. அதற்கு பிறகு அதுக்கு வேண்டியதான பொருள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறார். அதே போல அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கார். அந்த சமயத்துல அவருக்கே ஹிரண்யகர்பர்னு பேர். நீங்க தான் வெறுமனை உட்கார்ந்துருக்க, நீங்க அப்புறம் வெறும் பொழுது இருக்க நம்ம ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சு, அது வேற யாரோவா, நீங்க தான். அதுக்கு வேண்டியதான பென்சில் பேனா லைட்டு இவைகள்லாம் எடுத்துட்டு பேப்பர் வச்சுட்டு ஆனந்தமா உட்கார்ந்துட்டு தயார் பண்ணி வச்சிருக்கேன், அப்போ நீங்க தான். ஸோ அந்த பரமேஸ்வரனே பிரம்மமே ஈஸ்வரன் ஆச்சு, அந்த ஈஸ்வரனே ஹிரண்யகர்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சுன்னார், எல்லாத்தையும் அழகா உலகங்கள்லாம் படைச்சு வச்சுட்டார். அப்போ அவருக்கு விராட்டுன்னு பேர். அந்த விராட்டனுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் விஸ்வர்னு பேர். இப்படி சுருஷ்டி கிரமம் இப்படி சொல்லி இருக்க வேதங்கள்ல, ஒரு பிரம்மம் ஈஸ்வரனானார், ஈஸ்வரனானவர் ஹிரண்யகர்பனானார், ஹிரண்யகர்பனானவர் ஒரு காலத்துல விராட்டானார், விராட்டான பிறகு தனித்தனியாக பல விஸ்வாளா ஆனாள் அப்படின்னு சொல்ற. இந்த ஹிரண்யகர்பர் பிறக்கும் பொழுது அவர் வேடிக்கை சாட்சியா பார்த்துட்டுதான், ஹிரண்யகர்பம் பஸ்ய தஜாயமானம் சனோ தேவா. அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் சுபயா ஸ்மிருத்யா சம்யுனஸ்தோ. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் எங்களை நல்ல எண்ணத்தோட பார்க்கட்டும், நாங்கள் சௌக்கியமா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும் அப்படின்னு என்னை நல்ல எண்ணத்தோட பார்க்கட்டும் அப்படின்னு வேதங்கள்ல பிரார்த்திக்கிறது. அப்படி எல்லாத்த விட வசத்தியாக மூலமா முதல் முதலாக இருக்கக்கூடியதான பரமாத்மா எங்க பரமேஸ்வரர். ஆகையால் ஆத்யாய பிறகு அமித தேஜசே, அவர் எப்படி சார் இருக்கார் பரமேஸ்வரன், எப்படி அப்படி ஜட்டாமொழி ஜோடியாக இருந்துட்டு இருக்கார். சூரியனும் சந்திரனும் அருண் நெருப்பு மூணு கண்களோட இருக்க, கையில ஒரு நெருப்பு சட்டியை வச்சுருக்கார், இப்படி அவர் கூத்தாடிட்டு இருக்கார். இப்படியா, இது ஒரு சுரூபம் நம்ம பார்க்கறதுக்கு. சூலபாண்டியாகவும் உமாசகாயனாகவும் ருஷபவாகனத்தோடையும் இருந்து கொண்டிருக்கக்கூடியதான காட்சி ஒண்ணு. ஆனா நிஜமான ஸ்வரூபம் எது? அந்த ஜோதி ஸ்வரூபம். எங்கு பார்த்தாலும் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இருக்க, அதான் பரமேஸ்வருடைய சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை தான் வேதங்கள்லாம் ஜோதிஸ்வரூபம், பரம் ஜோதி, உயர்ந்ததான ஜோதிஷுன்னு சொல்றது. அந்த ஜோதிஷம் மற்ற எந்த ஜோதிஷும் விளக்காது. அதுதான் அந்த ஜோதிஷனால்தான் மீதி ஜோதிஷெல்லாம் விளக்கிறது. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாதா சர்வமிதம் விபாதி. சூரியன் ஒழிக்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கட்டி கொடுக்கிறார். எது அவருக்கு ஒரிஜினலா ஒளி கிடையாது, அந்த பிரம்மத்தினால கொஞ்சம் வாங்கிட்டார். அதே மாதிரியே சந்திரன், அதே மாதிரியே நம்ம மாத்துல இருக்கக்கூடியதான நெருப்பு. நெருப்பு சுடுமே தவிர அவ்வளவு ஒளி கொடுக்காது. பகல்ல ஹோமம் பண்ணிட்டு இருக்கேள், அந்த ஹோமம் பண்ணும் பொழுது சூரியனுடைய எட்டி பார்க்கிற வாழ்க்கு புகைத்தான் தெரிகிறது, ஜுவாலை தெரியவே இல்லை. எட்டி இருக்கா அவ பார்க்கற, ஒரே புகையா இருக்கு, ஓஹோ ஹோமம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். இந்த ஜுவாலை தெரியல, என்ன சூரிய வெளிச்சத்துல ஜுவாலை தெரியல. அதே போல ராத்திரி வேளையில பாருங்க, அப்ப என்ன ராத்திரி வேளை ஜுவாலை நன்னா தெரிகிறது, ஆனா புகை தெரியல. பகல்ல புகை தெரிகிறது, ஜுவாலை தெரியல. ராத்திரி ஜுவாலை தெரிகிறது, புகை தெரியல. என்ன அக்னிதேவதி வாததிருஷே வேதம் சொல்றது. அப்ப சூரியன் நெருப்பானது என்ன ஆறுதான், அது சூரியனுக்குள்ள மறைஞ்சு போயிடுதான் பகல்ல. ராத்திரி வேளையில சூரியன் நெருப்புக்குள்ள மறைஞ்சு போயிருக்கிறான். ஆனா சூரியனும் நெருப்போ அது எங்க சார் இருக்கு, அந்த பகவானுடைய பரமேஸ்வரனுடைய தேஜஸ் இருக்க, அந்த தேஜஸ கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இவெல்லாம் ஒழிக்கிறான். நடத்திரத்தை சூரியோ பாத்து ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அந்த சுத்த பிரம்மமானது அது ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒளியை நாடி இவைகளும் ஒழிக்குது. அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, கையை பிடிச்சுட்டு குழந்தை நடக்கிறது, அம்மாவும் நடக்கிறது, குழந்தையும் நடக்கிறது. ஆனா அம்மா போன வழி தான் குழந்தை போறது. அதே மாதிரிதான் அந்த பரமாத்மாவுடைய ஒளியை தான் பெற்றுக்கொண்டு தானும் ஒழிக்கிற போல வேஷம் போட்டுருக்கு சார். ந தத்பாசயதே சூரியோ ந சதங்கோ ந பாவகா யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. பகவத்கீதையில சொல்லும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளியோ சந்திரனுடைய ஒளியோ எல்லாம் என்னுடைய ஒளியிட்டார் பகவான். அதே விதமா அந்த பரமேஸ்வரனுடைய ஒளி, அந்த ஒளி ஒன்று தான் உலகத்துக்கு எல்லோத்துக்கும் காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இருட்டையும் விளக்கக்கூடியது அந்த ஒளி தான். இந்த தீபத்தினுடைய ஒளியோ சூரியனுடைய ஒளியோ வந்தா இருட்டு தெரியாது நமக்கு. இந்த ஒளி வந்ததுமே இருட்டு ஒளி போயிடும். ஆனா இருட்டை நீங்க பார்க்கணுமே, இருட்டு எந்த ஒளியில தெரிகிறது? இருட்டையும் ஒழிக்க கூடியது பிரம்மத்தினுடைய ஒளி. ஆனா தான் இருட்டு இருக்குன்னு சொல்றேன். இருட்டு ஒரே கும்புருட்டா இருக்குன்னு. இருட்டை எப்படி சார் பார்த்தேன், எந்த ஒளியில பார்த்தேன்? ஒளி இருந்தா தானே பார்க்க முடியா. இருட்டை எந்த இருட்டையும் ஒழிக்க கூடியதான ஒளி பரமாத்மாவுடைய ஒளி. ஆனால் அந்த ஒளி உங்க மனசோட சேர்ந்ததேனால் இந்த இருட்டில் வெளியிருட்டு உள்ளிருட்டு எல்லாத்தையும் அழிச்சுவிடும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் பரமேஸ்வர ஸ்வரூபம். அதான் சிவானந்தம், சிவஜானம், சிவஜான போதம் வரணும் நமக்கு. அதான் வேதாந்தத்தில் இருக்கிற அகண்டாகார விருத்தி. அதுதான் சொல்றார், அத்யாய அத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபதைஹி வேத்யாய. அமித தேஜசே பார்த்தோம், அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பரமேஸ்வரனை எப்படி நாம் அறிவோம்? அவரை அறிவதற்கு நம்ம புலன்கள் உபயோகப்படாது. ஏனென்றால் புலன்களுக்கு கொஞ்சம் தான் சக்தி இருக்குன்னு. உங்க கண்ணு இருக்கு, ரொம்ப பெரிய வெளிச்சம் வந்ததுன்னா கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடிவிடும். கண்ணை கூசுறது சார்ங்கிற ஒரு 40-50 வயசு வரைக்கும் கார் ஓட்டுறார் ராத்திரி வேளையில. அதுக்கப்புறம் என்னடா ஓட்ட முடியலன்ற, ஏன் எதிர்க்க கார ஹெட்லைட் வந்தா நம்மளால பார்க்க முடியலங்கிற. நீர் தானே இவ்வளவு ஆனந்தமா ஓட்டின்றது இல்லைன்னு அது அப்ப அந்த கண்ணு கூசுறதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியா எடுத்தா கண்ணை ஆட்டோமேட்டிக்கா முடிக்கிறது. மின்னலை பார்க்க முடியுமா? என்னத்தான் சக்தி இருந்தாலும் மின்னலை பார்க்க முடியல, ஏன் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா முடிச்சுக்கிறது. அதே விதமாக இந்த கண்ணுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவு வெளிச்சம் இருந்தா பார்க்கும், அதுக்கு மேல அதிகமா வெளிச்சம் இருந்ததுன்னா பார்க்காது. உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் விஷன் கீழ அந்த பரமாத்மா இல்லை, அதனால அவரை பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் சத்தம். நாக்கு அவரை சுவைச்சு பார்க்க முடியாது, தோலால அறிய முடியாது. அந்த புலன்கள்லாம் அவரான் என் மனசா நமனுதே ஏனாகுர் மனோமதம், மனசரால் நினைக்க முடியாது. அப்ப அந்த பரமேஸ்வரனை எப்படித்தான் அறியறது? அவரை அறிவதற்கு ஒரே ஒரு வழி தான், என்னது? வேதங்கள் சொல்லணும். வேதங்களுடைய மந்திரங்கள் இருக்க, உபனிஷத் மந்திரங்கள் இருக்க, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இப்படிப்பட்டதான மந்திரங்கள் அந்த குருவானவர் எடுத்து சொன்னார். ஏன்னால் அந்த காது வழியாக போய் மனசுல ஏதோ பண்ணி ஒரு நாளைக்கு தானா தெரியும். அது எப்ப சார் தெரியும், எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா இது ஒண்ணுத்தான் வழி. அதுக்கு என்ன பேரு? சிரவணம். வேதாந்த வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், மனநம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி சொன்னாரே, இப்படி சொன்னாரே, இது என்னது அன்னதுன்னு மனசுல ஓயிண்டே இருக்கமே, என ஒரு நாளைக்கு அந்த மனசை தானா அறியும். ஆகையால் வேத ஸ்ருதி பதைர் வேத்யாயா, அதான் சொல்ற ஸ்ருதி பதை, வேதங்களில் இருக்கக்கூடியதான பதங்கள்னால், வேத வாக்கியங்கள்னால், தத்பதம், தொம்பதம், சத்பதம் இப்படிப்பட்டதான பதங்கள்லாம் பரமேஸ்வரன் சொல்லக்கூடியதான பதங்கள், அவருடைய சொற்கள், அந்த ஸ்வசப்தத்தினால் அறியும். ஸ்ருதி பதைர் வேத்யாயா, அதுக்கப்புறம் சாத்தியாயதே, அது வெறும் அப்படி இல்லை, மூர்த்திகளில அவர்கள் பிரதிஷ்ட செய்யக்கூடிய சாத்தியமாகவும் இருக்க. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர், ஆனா எல்லோராலையும் அந்த ஸ்வரூபத்தை பார்க்க முடியுமோ? முடியாது. ஆனா எல்லோரும் அதை பார்க்கணும், அதை அறியறதுக்கு வேண்டியதான முயற்சி அவ பண்ணணும். அவ பண்ணணுமையானால், என் மனசு அங்கே நிக்கணுமையானால், அதற்காக என்ன பண்றார்? ஒரு லிங்கோத்பவராக, ரிஷபவாகனோட உமாபதியாக, முக்கண்ணனாக, நீலகண்டனாக, இப்படி எல்லாம் வெவ்வேறு உருவங்களை வச்சுட்டு அவர் மூர்த்தியில பிரதிஷ்டைக்கு தகுந்ததாக இருக்கார். ஆகையால் சாத்தியாயா, முன்னால சொன்னது ஸ்ருதிபதையர் வேத்யாய, வேதங்களுடைய வாக்கியங்கள்னால் மட்டும்தான் அறியக்கூடியவர், அறிவுக்கு அதுதான் விஷயம். ஆனா சாதாரண மனிதர்களுடைய மனசை நிறுத்துவதற்காக ஒரு வேஷத்தை போட்டுருக்கார். சாத்தியாய தே, அதுக்கப்புறம் வித்யானந்தமயாத்மனே, வித்யானந்தமயாத்மனே, வித்யானந்தம் அறிவு, ஆனந்தம் சத்தியம், ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் விஜயானம் ஆனந்தம் பிரம்மா, ஞானஸ்வரூபியா இருக்கார், ஆனந்த ஸ்வரூபியா இருக்கார். இது ஆனந்தம்ங்கிறது பார்க்கணும். இதுக்காகத்தான் மனிதன் ஜென்மா முழுக்க தேடிக்கொண்டே இருக்கான், ஆனந்தம் என்ன, ஆனந்தம் என்னன்னு கிடைக்கவே இல்லை. ஆனா தேடுறதும் இவன் நிறுத்துறது இல்லை. காலம் எழுந்ததுமே எதை செஞ்சா நம்ம சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அலைஞ்சுட்டு இருக்கான். உத்தியோகத்துக்கு போறான், காசை சம்பாதிக்கிறான், நாலு பேரோட பேசுறான், ஏதோ ஒரு விதமாக நம்ம ஆனந்தமா இருப்போம், நிம்மதியா இருப்போம் நினைக்கிறான், நிம்மதிங்கிறது கிடைக்கல. சுத்தி 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 கடைசியில சரி பரவாயில்ல, இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துப்போம், ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்துக்கிறான், தூங்குறான் சார். காலம் எழுந்து நிம்மதியா தூங்கினேங்கிறோம். இப்போது புத்தி வர வேண்டாமா, தூங்கிட்டே இருப்போம், முடியலையேவனால எழுப்பாத போனாலும் ஒரு சமயத்துல முழுப்பி வந்துருது, முழுப்பி வந்ததுமே கவலை வந்துருது, மறுபடியும் நமக்கு ஆனந்தத்தை தேடமே நாடிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆனந்தம் வேற எங்கேயும் இல்லை, அந்த சிவானந்தம் வேற எங்கும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கு, ஆனந்தமய ஸ்வரூபமாக இதயத்துக்குள்ள இருக்க நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த வித்யானந்தமயாத்மனே, வித்யா ஆனந்தமயாத்மனா, ஆனந்தமே உருவமான ஒரு ஸ்வரூபமா இருக்க. திரிஜகத சம்ரட்சண உத்யோகினே, இப்படிப்பட்டவர் திரிஜகத சம்ரட்சண உத்யோகினே, மூ உலகத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு செயலுடனே இருந்துட்டு இருக்கார். அவருக்கு இது வேணும் அது வேணும் என்றது வர ஒண்ணும் இல்லை, மூ உலகத்தையும் காப்பாத்தி கொண்டே இருக்கணும். அதான் திரிஜகத சம்ரட்சண உத்யோகினே, அவர் மூ உலகத்தையும் காப்பாற்றணும், இந்த தர்ம சேத்துவை காப்பாற்றணும். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், அவாவா அவாவா நிலையில இருக்கணும், அவ அதை பண்ணிண்டே இருக்கணும். சத்துக்கள் யாரா இருந்தா அவளுக்கு தொல்லை வரப்படாது லோகத்துல. நம்ம நினைக்கிறோம் நல்ல வழியிலே இருந்துட்டு இருக்கோம், நமக்கு தொல்லை வந்துட்டே இருக்கு, எல்லாரும் ஹிம்சப்படுத்திட்டு இருக்காளே, உங்களை காப்பாத்துக்க பரமேஸ்வரன் இருக்க, உங்களுக்கு தெரியல எப்படி காப்பாத்துவார்னு உங்களுக்கு தெரியாது. ஆகையால் அவருடைய காரியம் என்ன? எப்பொழுதுமே நல்லவர்களை காப்பாத்துறது. திருஜகத சம்ரட்சிணே, இதன் கீழே ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கார், 35 ஸ்லோகத்துல, யோகக்ஷே மதுரந்தரஸ்யோகினாம் திருஷ்டா திருஷ்ட மதோபதேச கிருதினா பிரம்மாந்தர வியாபின பாக்கியாந்தர வியாக்கியினா சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதஹ கிம் வேதிதவ்யம் மயா சம்போத்வாம் பரமந்தரங்க இதி மே சித்தே ஸ்மரம்யன்வஹம் அப்படின்னு 35வது ஸ்லோகத்துல யோகக்ஷேம துரந்தரஸ்ய முதல்ல சொல்லியிருக்காங்க. யோகக்ஷேமம் உலகத்துல ஒவ்வொரு மனுஷியாளுக்கும் புதுசாக என்ன வரணும், இருக்கிறத காப்பாற்றப்படணும். உங்கள்கிட்ட காசு இருந்தால் அந்த காப்பா செலவாகாமல் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கணும். அதே சமயத்தில் இருக்கிறது அப்படியே இருக்குன்னு இல்லை, மேலே வேற வரணும். உங்க அப்பா கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சார்னா அது அடிச்சிடப்படாது, அது இருக்கணும். அப்படியே இருக்கேன் சார், உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லப்படாது, நீங்கள் வேற ஜாஸ்தி சேர்க்கணும். இப்படி இருக்கணும், அதான் யோகக்ஷேமம் பகாமியகம். நம்ம நினைக்கணும் அது நடக்கிறதா இல்லை, ஆனால் பரமேஸ்வரன் அனுகிரகம் இருக்கணும். ஆனால் பரமேஸ்வரன் நினைச்சடையானால் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை விட அதிகமாகவே வந்து சேரும், இருக்கிறதுனாலதான் அழியாம காப்பாற்றப்படும். அப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் யோகக்ஷேம துரந்தரஸ்யாரு. அதைத்தான் நீங்க த்ரிஜகத சம்ரட்சண உத்யோகினே மூலத்தையும் காப்பாற்றணும் காப்பாற்றணும் எனக்கூடியதான செயல இருக்கார். தேயாய அகில யோகி பிஹி, எல்லா யோகிகளும் அவ எதை தியானம் பண்ணிட்டு இருக்கார், அவளுக்கு தேயமான வஸ்து எது, அது பரமேஸ்வரன் ஒருவர் தான். அவருடைய சகுணமான ஒரு சுரூபம், நிர்குணமான ஒரு சுரூபம், ஓங்கார வடிவம். யோகிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கார், அகார உகார மகார துரியமான ஒரு சுரூபம் ஓங்காரத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஓங்காரத்தினுடைய வடிவம் என்ன, அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், பிரணவஸ்வரூபம். பிரகர்ஷேண நவம் பிரணவம், எத்தனை தரம் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் புதுசாகவே இருக்கு சார் ஓங்கார உபாசனம். ஒரு சன்னியாசி ஒரு நாளைக்கு 12,000 தர ஜபம் பண்ணணும். ஓம்னு நிஜமா 12,000 ஜபம் பண்ணிருந்தேன், அதுக்கப்புறம் வேற வேலை பண்ண முடியுமா, அதனாலதான் வேற வேலை கொடுக்கல. உங்களுக்கு காலம் பண்ணணுமே, சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், பாராயணம் பண்ணணும், இத்தனையும் பண்ணணும். நீங்க வைஷ்வதேவம் பண்ணணும், இத்தனையும் வச்சுட்டு இருக்கல. நீங்க பிரம்மயஜம் மாத்தியானிகம் பண்ணிட்டு பிரம்மயஜம் பண்ணணும், மகாலயங்கள்லாம் வந்து தர்பணாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கணும், சிரார்த்தங்கள் பண்ணணும், மகாஷ்டமி சிரார்த்தம் பண்ணணும், நடுவுல கஜச்சாயான்னு ஒண்ணு வருது அது கண்டிக்க சிரார்த்தம் பண்ணணும். இப்படி எல்லாம் கிரகஸ்தனுக்கு இருக்கு. கஜச்சாயானா யானை நிழல்னா தர்ப்பண தினம், விசேஷமாக அன்னைக்கு சார்த்தம் பண்ணணும்னு இருக்கு. சில யோகங்கள்லாம் சேர்ந்தா ககச்சாயான்னு சொல்லுவா, அன்னைக்கு ஒரு தர்ப்பணம், அன்னைக்கு பித்ருதேவர்கள் தான் ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவா. அது மாதிரி இவைகள்லாம் கிரகஸ்தாளுக்கு. சன்னியாசிக்கு இருக்கா, சன்னியாசிக்கு ஒண்ணும் இல்லை. ஏன், சன்னியாசி ஒரு நாளைக்கு பிரணவத்தை 12,000 ஜபிக்கணும். எப்புனரேத திரிமாத்திரேன ஓமித்யேதேன பரம் பிரம்ம உபாசிதா ததாமிரு நீயதே பிரம்மலோகம் யதா பாதோதர ஸ்வசா நிர்மச்சதே ஏவம் பவை சர்வ பா சர்வை பாப்மபி விநிர்முச்சதே அப்படின்னு. பாம்பானது, நல்ல பாம்பானது அமாவாசை அன்னைக்கு தன்னுடைய சட்டையை உரிச்சு அதை எப்படி கீழே தள்ளிப்படுறதோ அதே விதமாக இந்த மனுஷன் ஓங்காரத்தை 12,000 ஜபம் பண்றவன் அவன் என்ன பண்றான்னா இந்த பாபம் எனக்கூடியதான சட்டையை அகுத்து விட்டு விட்டு அவன் பாட்டுக்கு தனியா தனிச்சு நிற்கிறான். அவனை சாமவேதங்கள்லாம் கொண்டு போய் பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போய் சொல்றதுன்னு பிரஷ்னோபனிஷத்துல 5வது பிரஷ்னம் சொல்லியிருக்க. ஆகையால் 12,000 தரம் சொல்லணும். எப்படி இது கிடையாது, எப்புனரேத திரிமாத்திரேன ஓமித்யேதேன ஓம் ஓம்னு. ஆமா, கிரகஸ்தன் சொல்லலாமா, சொல்லப்படாது. கிரகஸ்தன் சொன்னா அவனும் சன்னியாசி மாதிரி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவான். கிரகஸ்தனுக்கு ஓம்காரத்துல அதிகாரம் இல்ல, கிரகஸ்தனுக்கு மந்திரத்தோட ஓம் பூர்புவஸ்வஹ அப்படித்தான். நீங்க ஓம்காரத்தை தீர்க்கமா சொல்லலையே, ஓம் பூர்புவஸ்வஹ அவ்வளவுதான் நீங்க சொல்றேன். திருமாத்திரனை சொல்றதில்ல நீங்க, அது சன்னியாசிக்கு தான் அதிகாரம். அதனாலதான் சன்னியாராசிரமம் வசத்தின்னு சொல்றது. சன்னியாசிகளுக்கும் ஓங்காரமாக பரமேஸ்வரன் இருக்கார். அதே போலயே யோகிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காள், அந்த பரமேஸ்வரன் ஓங்காரத்தை சர்வதா சர்வம் தியானம் பண்ணிட்டு இருக்கார். நீங்க ரிஷபேஸ்வரனா ரிஷபவாகனாக கபாலியாக நீங்க தியானம் பண்ணலாம். சன்னியாசிகள் எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கார், ஓங்கார வடிவமாக மண்டோக்கு பண்றது சொன்ன அகார உக்கார மகார வடிவமாக துரிய ஸ்வரூபமாக வர தியானம் பண்ணிட்டு இருக்க. தேயாய அகில யோகி பிஹி தஸ்ய வாசக பிரணவா தஜபஸ்தபாவனம் ச பூர்வேஷாமபி குரு காலேன அனவச்சின்னா அப்படின்னு யோக சூத்திரத்துல இந்த பரமேஸ்வரனை ஓங்காரமா தியானம் பண்ணுங்க அப்படின்னு அவர் தான் முதல்ல சொன்னார். சூத்திரக்காரர் வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு, சூத்திரத்தை சொன்னவர் அவர் தான். அவர் இந்த பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னு சொல்லி அவித்யாதி கிளேசங்கள்னால சேர இடிக்கப்படாதவர் அப்படின்னு சொல்லி அபராமிருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா அப்படின்னு அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி நமக்கு காட்டி கொடுத்தவர் பதஞ்சலி மகாத்மா. அப்படி யோகீஸ்வரால் எல்லாம் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிருக்கலாம். கில யோகி சரி, யோகிகள்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கா, தேவதைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரா, அந்த பரமேஸ்வரனை கானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு தேவதைகள்லாம் அந்த பரமேஸ்வரனை தானம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய புகழை கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கார். விபூதி யோகத்தை அவர் பாட்டுக்கு பாடம் பண்ணிட்டு இருக்காரா, எதற்காக? அப்பதான் நம்ம க்ஷேமமா இருப்போம். பிரம்மலோகத்துல தேவலோகத்துல இருந்துட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். தேவலோகத்தில் புண்ணியங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான், எவ்வளவுதான் காசு கோடி கோடியாக இருந்தாலும் சம்பாதிக்காம சாப்பிட்டே இருந்தாலும் ஒரு நாள் போக வேண்டியதான். அதே விதமாக பிரம்மலோகத்தில் நமக்கு வேற வழி இல்லை, கர்மாக்களுக்கு அதிகாரம் இல்லை, என்ன பண்ணணும், பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டே இருப்போம், பரமேஸ்வரனுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு அவருடைய புகழை பாடிட்டே இருக்கலாம். சூர கணையர் கேயா இத்தனையும் பண்ணிட்டு இருக்கல, அவர் மாயாவினே மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு இந்த மாயையை தன் கையில வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அந்த மாயையினால என்ன பண்ணிருக்கார், எல்லா விதமான சக்தியும் அடைஞ்சிருக்கார். சர்வஜத்துவம், சர்வசக்தித்வம், சர்வேஸ்வரத்துவம், அந்த பகிஹி அந்த வித்தியமானத்துவம் அப்படின்னு ஒரு சக்திகள்லாம் அவர் எடுத்திருக்கு. அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய, அத்தனை பவர்ஸும் அவருக்கு வந்திருக்கு சார். எதனால, மாயினால. இத்தனை சக்திகளும் எதனால வந்திருக்கு, மாய. அதனால முதல் மாயாவியார பரமேஸ்வரன் தான். மாயன்னா ஏதோ ட்ரிக் பண்றான் சார், ஏமாத்துறான் சார்ங்கிற விவகாரம் தான் நமக்கு தெரியும். மாய பண்றான்னு மாயன்னா எல்லா சக்தியும் அவர் இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய, அதோட இல்ல சம்யக் தாண்டவ சம்பிரமாய, அழகாக தாண்டவம் அடிந்து இருக்க. இந்த தாண்டவத்துல என்ன சம்பிரமாய, இந்த தாண்டவத்தினால என்ன ஆயிடுதுன்னா உற்சாகம் உள்ளவராக இருக்கார். அது மனுஷியாளுக்கு என்ன வேணும்னா உற்சாகம் வேணும். அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை பாருங்க, எது முதல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கு, உத்தியோகத்தில் சேர்ந்ததுமே இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். கடனேன்னு போடுறோம், காலம் எழுதணுமே பொய்யாகணுமே. அதே மாதிரி நம்ம எந்த காரியம் பண்ணும் பொழுதும் ஸ்திரீகள் சமைக்கிறதுன்னா ஒரு உற்சாகமாக சமைக்கணும். யாருக்காக, பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு பகவானுக்கு நைவேத்தியம் இது அப்படின்னு புதுசு புதுசா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அதனாலதான் பழைய நாள்ல ஒரே சாம்பார் ஒரே கறியா இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு சுவையா இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லைன்னு ஒரே மாதிரி அப்படி இல்லை, அதுக்கு ஒரு உற்சவம், ஒரு ஆனந்தம், ஒரு பரிமாறுறப்பவே அதை பரிமாறும் பொழுதே அதை பார்த்தாலே ஒரு அழகு இருக்கலாம். அப்படி ஒரு விசேஷமா இருக்கக்கூடியது எல்லா காரியத்தையும் ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும். நான் இதை ஒழுங்கா பண்ணணும், நேற்றை விட இன்னைக்கு நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டாமா? அந்த எண்ணம் பரமேஸ்வர அனுகிரகத்தினால்தான் வரும். இதுதான் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்னு சொல்றான் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல. அவ என்ன, அவளுக்கு நான் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும், நேற்றை விட இன்னைக்கு நல்லா பண்ணணும், எனக்குடையதான எண்ணம் அவனவனுக்கு வரும்படி பண்ணணுமா? அது எங்கிருந்து வரப்போறது, எல்லாமே மெக்கானிக்கல் அளவுக்கு. ஜப்பம் எடுத்தா முதல்ல ஒரு நாளைக்கு 1000 பண்றேன்னு ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடு. சரி, ஏதோ சக்கரத் மந்திர ஜபம் பண்ண போறாதா சார், அவனே அப்படி சொல்ல ஆரம்பிச்சான். அது இருக்க விடாது, என்ன பண்ணடா, மேலும் மேலும் பண்ண, அந்த சிவனை பார்க்கிற வரையும் தான் நான் விடப்படாது. எனக்குடையதான எண்ணத்தோட ஒரு தீர்மான நிச்சயத்தோட அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா, அபியாசமும் இருக்கணும் வைராக்கியமும் இருக்கணும், அதை அடைஞ்சுத்தான் ஆவேன் எனக்குடையதான எண்ணத்துல இருந்தால் நிச்சயமா இந்த பிறவியில நீங்க அடையலாம். அந்த ஒரு சம்பிரமத்தை கொடுக்கறது யார், பரமேஸ்வரன். அதனாலதான் எப்பொழுதும் கூத்தாடிட்டு இருக்கார். ஜேயாய அகில யோகி பீஸ்வர கணையர் ஜேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செயம் நதி சம்பவே. அப்படிப்பட்டது அந்த பரமேஸ்வரனுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு நாட்டியத்தை தாண்டவத்தை இன்னொரு ஸ்வரூபமா சொல்லுகிறார். ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபதை வேத்யாய சாத்தியாயதே வித்யானந்தமயாத்மனே ஸ்ரீஜகத சம்ரக்ஷண உத்யோகினே ஹேயாய அகில யோகிபிஹி சுரகணேர்கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜடினே செயம் நதி சம்பவே. அப்படி ஜடையோட இருந்து கொண்டிருக்கிற அந்த பரமேஸ்வரனை எல்லாத்த விட நான் வசத்தியா இருக்கேன்னு என்று காட்டி கொண்டக்கூடிய அந்த பரமேஸ்வரனை உலகத்துக்கெல்லாம் முதன்மையாக இருக்கவரும் தேஜோ வடிவமாக இருக்கிறவரும் வேத பதங்கள்னால் மட்டும் அறியக்கூடியவராக இருக்கிறவரும் அந்தந்த தேவதா மூர்த்தியில பிரதிஷ்ட பண்ணி அதனால அடையக்கூடியவராகவும் வித்யா ஆனந்தமயாத்மனாக இருக்கிறவரும் மூலகத்தையும் காப்பாற்றுறதே தன்னுடைய தொழிலாக உள்ளவரும் யோகிகள்னால எப்பொழுதும் தியானம் செய்யப்படுவரும் தேவதைகள்னால பாடிக்கொண்டு இருக்கவரும் மாயாவியாக இருக்கிறவரும் தாண்டவத்தில் எப்பொழுதும் ஒரு ஆனந்தத்தோடு கூடி இருக்கிறவங்க இருக்கக்கூடிய இந்த ஜட்டாதாரியான பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொன்னார். அதற்கு பிறகு இந்த தாண்டவத்தையே மற்றொரு ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்ற நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷின் மூர்த்தையே மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய சகலாம் நாயந்த சஞ்சாரிணே சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜடினே சேயம் நதி சம்பவே. போன ஸ்லோகத்திலையும் சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜடினே சேயம் நதி சம்பவே, இங்க சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜடினே நெய்யசதி சேயம் நதி சம்பவே அப்படின்னு இந்த தாண்டவ மூர்த்தியை சொல்ல இதுல முக்கியமான சில பதங்கள் காத்யாயனி ஸ்ரேயசே சம்யக் தாண்டவ சத்யாய ஆதி குடும்பினே இப்படி சில பதங்களுக்கு விசேஷமான அர்த்தத்தோட போட்டிருக்க. இத நாளைக்கு பார்ப்போம். ஓம்.